రామ విరామ విరతో మార్గో నేయో నయో నయ వీర శక్తిమతాం శ్రేష్ఠ ధర్మో ధర్మ విదుత్తమ.
విష్ణు సహస్రనామ స్తోత్రం పరమ పావనమానది. எப்படிப்பட்டதான பாபங்கள் மனுஷனுடைய மனசுல இருந்த போதிலும் அவைகளை எல்லாம் சத்தியாக நாசம் பண்ணி சித்த சுத்தியும் பண்ணி மனுஷனுக்கு வேதாந்த ஜானத்வாரா முக்தி அளிக்கக்கூடியதான அற்புதமான நாமாக்கள், பிரதிதினமும் எல்லோரும் அனுசந்தானம் பண்ண வேண்டியதான திருநாமாக்கள், அதுல ராமாவதாரத்தை சொல்லக்கூடியதான பகுதியை பார்த்து கொண்டிருக்கோம். ராமஹாங்கிற ஒரு அற்புதமான நாமாவில் கொஞ்சம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக விராமஹான்னு பேரு. ராமஹான்னு சொல்லி அடுத்தது விராமஹான்னு ஏதோ ஆப்போசிட்டா சொல்ற போல ஒரு ஞாபகம் வரலாம் நமக்கு. இல்லை, விராமஹான முடிவுன்னு அர்த்தம். விராமோ வசானம். பகவான ராமச்சந்திர மூர்த்தியாக எப்பொழுது இவன் கருத ஆரம்பிக்கிறானோ, தியானம் பண்ண தொடங்குகிறானோ, அவனுக்கு அதோட இந்த பிறவி இறப்பு எனக்கூடியதான சக்கரத்துக்கு முடிவு வந்தாச்சுன்னு அர்த்தம். அதான் விராமஹானது. பல பிறவிகள்ல அவன் பண்ணியிருந்தான புண்ணியங்களுடைய வாயிலாகத்தான் அவனுக்கு பகவான் இடத்துல பக்தி வரும். அதுலேயும் ராமன் இடத்துல பக்தி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லுவாங்க. தர்மமானது அது உருவெடுத்ததான ஒரு ஸ்வரூபம் ராமன். அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தர்மத்துக்கு அதிக்கிரமித்து போகல. அந்த தர்மங்கள்லையும் எந்த தர்மமானது அனுஷ்டானம் பண்ணினா தனக்கு சொந்தமாக சிறிதேனும் லாபம் இல்லைன்னு பார்க்கிறாரோ அந்த தர்மத்தை எடுத்துக்கணும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், தர்மமான வழி இருக்கு அதனால் நமக்கும் பெனிஃபிட் வருது அப்படின்னு அதை நிச்சயமா அனுசந்தானம் பண்ணுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. தர்மமா இருந்த போதிலும் அது வந்து எந்த தர்மமானது தனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதோ அந்த தர்மத்தையும் தன் அனுஷ்டானம் பண்ணுவாராம். அதனால்தான் பிதர்வாக்கிய பரிபாலனம்னு சொல்லி காட்டுக்கு போனார். நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவித்தார். சீதாதேவியை விட்டார். இத்தனைக்கும் காரணம் என்ன, ஒரு தர்மம்னு எடுத்தால் அந்த தர்மமானது தனக்கு தீங்களை கொடுத்தாலும் சிரமத்தை கொடுத்தாலும் தான் அதை பார்க்கப்படாது, தர்மத்தை தான் முக்கியமாக வைத்துக் கொள்ளணும். அப்படி இந்த தர்மத்தை யார் அனுஷ்டானம் பண்ண தொடங்குறானோ, தர்மத்தில் நல்ல எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரமமும் இல்லாமலேயே முக்தி மார்க்கத்துக்கு போவார். முக்தி சௌதத்துக்கு முதல் வழியானது தர்மம். அதான் சொல்றது சாஸ்திரம், நாவிரதோ துஷ்சரிதார் நா சாந்தோ நா சமாஹிதா நா அவிரதா துஷ்சரிதார். கெட்ட நடத்தையிலிருந்து யார் இன்னும் பின்வாங்கலையோ அவனுக்கு வேதாந்தமே கிடையாது. முதல்ல தர்மம், ஆச்சார பிரபவோ தர்ம தர்மத்ய பிரபு ரச்சுதா அப்படின்னு தர்மத்துக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. முன்னோர்கள் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த தர்மத்தில் வந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் 10 பக்கம் மனுஷனுடைய மனசை இழுக்கிறதுக்கு வழிகள் உண்டு. தர்ம மார்க்கத்திலிருந்து நழுவறதுக்குத்தான் நிறைய சான்சஸ் உண்டு. அதுக்காகத்தான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணணும்னு பெரியவர்கள் சொல்றோம். அந்த தர்மத்தோடு நம்ம இருந்தோமே, ஏன்னா நமக்கு ஒரு நாளும் இந்த பக்கமும் அந்த பக்கம் போக முடியாது. அப்படி அந்த தர்மத்தில் தீர்மானமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடியதான ராமனிடத்தில் பக்தி வந்ததையானால் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பிறவி இறப்பு எனக்கூடியதான ஒரு சக்கரத்துக்கு முடிவு உண்டு. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, விராமஹா விராமோவசானம் அப்படிங்கிற சூத்திரம், பாணினி சூத்திரம். ஆகையால் விராமஹான்னு அதோடு முடிவு. ஸோ எத்தனையோ ஜென்மாக்களை என்னென்னமாகவோ பிறந்திருக்கும். பிறந்தண்ணிலேருந்து என்னென்னமோ சுக துக்கங்களை அனுபவித்திருக்கும். சுக துக்கங்கள் இன்னது அன்னதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ துக்கங்கள் வந்திருக்கு, எத்தனையோ சுகங்கள் வந்திருக்கு. அந்த துக்கங்கள் அதிகமாக வந்ததுனால்தான் மனுஷனுடைய மனசில் டிப்ரெஷன் ஏற்படுறது. ஒரு அனிச்சையான ஒரு சுபாவம், என்ன வாழ்க்கையில் கடந்ததுப்போ அப்படின்னு போகிறா. அது இருக்கப்படாது. நம்மளையும் காப்பாற்றுற ஒரு பகவான் இருக்கார். நிச்சயமா நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனுஷனுக்கு வேணும். அவைகள் எதனால வரும்? இந்த ராம ராமனை நம்பினோம்னா இது மேல ஒரு கட்டமும் இல்லை. அதனால விராமோ வசனம் பிராணினாம் அஸ்மின் நிதி விராம எல்லா பிராணிகளுக்கும் அதுல இன்னார் அன்னார் எனக்கூடியதான் நிர்பந்தம் இல்லை. நீங்க பகவான் இடத்துல சரணாகதி பண்ண வேண்டியதுதான். ஒரு நாளைக்கு நானே பகவானே எனக்கு சரணம் என்று யார் நினைக்கிறானோ அவனுக்கு நான் நிச்சயமாக அடைக்கலையும் கொடுப்பேன்னு பகவான் சொல்லியிருக்கார். விபீஷண சரணாகதி சந்தர்ப்பத்துல எப்ப நான் வந்து நான் உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறானோ அதற்கு பிறகு பகவான் வேற எதையும் பழைய நாள்ல இந்த தப்பு பண்ணிடல அந்த தப்பு பண்ணிடல அது அப்படி எல்லாம் நடந்துடல என்ன வெற்றிகளேன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டாராம். யாரு சகரதேவ பிரபன்னாய சவாஸ்மீட யாசதே ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணி நான் உனக்கு சேர்ந்தவன் என்று நினைக்கிறானோ அபயம் சர்வபூதேபிய எல்லா பிராணிகளிடத்திலையும் நான் அபயத்தை கொடுக்கிறேன். இடி விரதம் மமான அப்படிப்பட்டதான ராமன் இருக்காரு அவர் தான் விராமன் அவசானம். எல்லா பிராணிகளும் போய் சேர வேண்டியதான இடம். எத்தனை பிறவைகள் என்னென்னமாக பிறந்தாலும் கடைசியில போய் சேர வேண்டியதான இடம் சாட்சாத் பகவான் ராமன். ஆகையால் இவனுக்கு விராமனான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வீரதா இன்னொரு வாக்கியம் பாருங்க. வீரதா ரத்தின்னா ஆசை, எதுலையும் ஆசை இல்லாதவர். இது யோஜனை பண்ணி பார்க்க முடியுமா? மனுஷாளுக்கு என்னென்னமோ ஆசை இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் வேணும்னு ஆசை இருக்கு. ஆசைக்கு குறைச்சலே இல்லை. அதோட வந்து இருக்கிற பொருளே மறுபடியும் ஆசைப்படுறான்னு எத்தனை பொருள் எத்தனை ட்ரெஸ் இருக்கு இன்னொரு ட்ரெஸ் வேணும்னு நினைக்கிறோம். எத்தனை புதுசான பதார்த்தங்கள் சாப்பிட்டோம் இன்னும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இந்த மனுஷியாளுடைய அபிப்பிராயம் என்ன? எவ்வளவு அனுபவிச்சாலும் அவனுடைய ஆசைக்கு முடிவு காணப்படலை. அபிஷா கிருஷ்ணவர்மேவ பூயையேவ அபிவர்த்தது நெருப்புல நெய்ய விட விட அந்த நெருப்பானது இன்னும் வேணும் நெய்ன்னு கேட்கறது. அதே போலயே நம்ம மனசானதும் எவ்வளவு ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைத்த போதிலும் இன்னும் ஆசை வேணும் வேணும்னு ஆசை பட்டுக்கொண்டே இருக்கேன் போரும்னு தோண மாட்டேங்குது. அந்த போரும்னு தோணணுமையானால் அவனுக்கு வைராக்கியமானது வரணும். அந்த வைராக்கியம் எப்படி வரும்? ராமனுடைய பக்தியினால வரும். பகவத் பக்தியினால நாம் அனுபவிச்சது போரும். நாம எது வந்தாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததே ஆனால் அப்பொழுது வேற எதையும் அதிகமாக தோணாது. நமக்கு ஒரு பொருள்ல ஆசை ஏன் வருது? அந்த பொருளை நாம் அடைந்தோமையானால் அதனால் நமக்கு சுகம் வருங்கிற எண்ணம் தான் ஆசைக்கு காரணம். ஆசைக்கு காரணம் என்ன? எப்பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணம் நமக்கு வருமையானால் அப்பொருளை வேணும் என்று நாம கருதுகிறோம். இப்பொழுது அதுல இல்ல சுகம் நிஜமாக ராமனுடைய பாதாரவிந்தத்தில் தான் சுகம் இருக்கு. ராமநாமாவை சொல்லி கொண்டிருந்தா தான் நிஜமான சுகம் இருக்கு என்று பார்த்தோமே என பிறகு எதிரியாவது ஆசைப்படுவானோ? அயர்வாள் எத்தனை ஸ்லோகங்கள் எத்தனை பாட்டு பாடினார். ஒவ்வொரு பாடலையும் நிதி சாலா சுகமா ராமுனி சந்நிதி சாலா சுகமா அவ்வளவுதானே பாடிட்டு இருக்காரு அவர். இது வேணும் அது வேணும்னு கேட்டாரா? நினைச்ச சரபோஜி மகாராஜா கொட்டியிருப்பான் எல்லாத்தையும். வேண்டாம்ல ஏ, நீங்க கொடுக்கக்கூடியதான லௌகிகமான சுகங்கள் எல்லாவற்றையும் இந்த ராமநாமாவை சொல்லி கொண்டிருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடியதான ராமானந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு முன்னால இது எதுக்கும் உபயோகப்படாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமான நம்பிக்கை வருது. காரணம் என்னன்னா அவர் வாழ்க்கையில் அவர் எதையும் எதிர்பார்க்கலையா. வீரதா விகதம் ரதம் அஸ்ய விஷய சேவாயா, ஒரு விஷயத்தையும் நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தாலும் அந்த ரகுவம்சத்தில் இருக்கிற ராஜாக்களே அப்படித்தான். அதுலேயும் விசேஷமாக ராமனானவர் எந்த பொருளையும் இது எனக்கு வேணுங்கிற அபிப்பிராயம் இல்லை. தான் ராஜ்யத்தில் இருக்கிற 11,000 வருஷமும் தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிஷா ராமோ ராஜ்யம் அகாரயது 10,000 வருஷம் அதுக்கப்புறம் 1,000 வருஷம் அப்படிங்கிறார் வால்மீகி. மொத்தம் 11,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணினாராம். என்னைக்கும் இந்த ராஜ்யத்துல வரக்கூடியதான சுகம் எனக்கு என்று நினைக்கிறேன். இந்த ராஜ்யத்துல வரக்கூடியதான ஒவ்வொரு சின்ன காசா இருக்கட்டும் அது யாருக்கு? ஜனங்களுக்கு சேர்ந்தது. ஜனங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அவளுடைய நன்மையே மனசுல நினைத்து கொண்டு அப்படியே வாழ்ந்திருந்தார். தான் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு பதவியில இருக்கிறேன் ஒழிய இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வரலே எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்தேன். ஆகையால் விஷயத்துல ஆசை இல்லாம யார நாம தியானம் பண்றோமோ நமக்கும் விஷயத்துல ஆசை போகும். எதா எதா உபாசத்தை ததைவ பலம் பவதி. அதே விதமா அவரை எப்படி நாம உபாசிக்கிறோம், விஷய தேவையே இல்லாதவர் வைராக்கியசாலி பரமேஸ்வரனை நாம் உபாசனம் பண்ணும் பொழுது அப்படித்தானே உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அவரது இதற்கு அதற்கு எதிர்பார்க்கலையே. அதே விதமாகத்தான் ராமனை விரதனாக யார் உபாசனம் பண்றானோ அவனுக்கு இந்த ஜென்மாவில் அவனுக்கு நிச்சயமாக வைராக்கியம் வரும். வைராக்கியம் எனக்கூடியது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தர்மம் அது. வைராக்கியம் வறுமையான பிறகு சமதமாதிகள் ஓடி வந்துடும். மனசை அடக்கணும், புலன்களை அடக்கணும், ஸ்ரத்தையை தரணும், எல்லாத்தையும் சுகதுக்கங்களை பொறுத்து கொள்ளணும். இப்படிப்பட்டதான சாதனங்கள் சொல்லியிருக்கு. சமம் தமம் உபரதி திதிஷ்டா ஸ்ரத்தா சமாதானம், இது சமாதி சட்கம்னு சொல்லுவான். அதே போலயே முமுட்சுத்துவம் மோட்சத்துல தீவிரமான ஒரு ஆசை. எல்லாருக்கும் மோட்சத்துல ஆசை இருக்கு, கடைசா தேவலான் அப்படி இல்லை, தீவிரமான ஒரு ஆசை வரணும். இவைகள்லாம் எதனால வரும், வைராக்கியத்தினால வரும். அந்த வைராக்கியமானது நாம வரவழைச்சு கொண்டதுன்னா அவ்வளவு சுலபம் இல்லை. வைராக்கியத்தை வரவழைச்சுக்கிற வைராக்கியம் கொண்ட மகான தியானம் பண்ணணும். எம் எம் காமம் காமையதே யாம் து காமாம் அப்படின்னு உபனிஷத்தை என்ன சொல்றது, தத்மாதாத்மக்யம் ஹர்த்தயே பூதி காமஹா அப்படின்னு முண்டகோபனிடம் சொல்றது. அப்படி விசேஷமாக அந்த வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மகான் நம்ம சேவித்தோமையானால் அதனால நமக்கும் அந்த வைராக்கியமானது வந்து சேரும். ஆகையால் ராமனை எப்படி சொல்லிட்டு இருக்கேன், விரதஹான்னு சொல்லிட்டு இருக்கேன். விராம விர விகதம் ரதமத்ய விஷய சேவாயாமிதி விரதா. இப்படி இது வரைக்கும் ராமோ விராமோ விரதோ அது மார்கோ நேயோ நயோ நயா. அடுத்த செட்ட நாம கட்டு மார்கா. இதுக்கு முன்னாலேயே ஒரு தடவை மார்கான்னு சொல்லிவிட்டேன்னா 365வது நாம மார்கான்னு நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இங்க திரும்பியும் மார்கான்னு வரும். இது என்ன, இந்த மார்கங்கிறதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கணும். இந்த மார்க்கம்னா மனுஷன் மரணானந்தரம் செல்லக்கூடியதான வழின்னு அர்த்தம். மார்க்கம்னா வழி, அந்த ஊருக்கு போறதுக்கு மார்க்கம் எப்படின்னு கேட்கிறாளோ இல்லையா, மார்கான வழி. எதற்கு வழி, ஒவ்வொரு மனிதனும் அவன் எப்படி செல்லுகிறார், ஒவ்வொரு பிராணியும் வச்சிருக்கோம், மனிதன் இதுக்கு பிராணி. இப்ப நம்ம நம்ம தேசத்துல அல்லது நம்ம மதத்துல மரணானந்தரம் மறுபடியும் லைஃப் இருக்குன்னு சொல்றோம். சில மதங்கள்ல கிறைஸ்தவாதி மதங்கள்ல மரணானந்தரம் அதுக்கப்புறம் மறுபிறவி இல்லேன்னு சொல்றா, அப்படி இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு தான் உயிரோட இருக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த ஆசை எப்படி வரும், அம்மா பால குடிக்கணும், தான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆசை வரதும் இல்லையா. இந்த ஆசையானது எங்கிருந்து வந்தது, போன ஜென்மம் அதை அதை அனுபவிச்சிருக்கு. ஏன்னா நமக்கு எந்த பொருளையும் ஆசையானது அனுபவித்த சம்ஸ்காரம் இருக்கக்கூடியதான பொருள்ல வருமே தவிர இல்லையில வராது. மீன் குட்டி பிறந்ததுமே அது தானா அது மீன் பண்றது, அது ஜலத்துக்குள்ள அப்படி போறது அது எப்படி தான் தெரியும், மொழி போயிடாதோ போகாது, அதுக்கு நீச்சல் வந்திருக்கே வருது. அதே போலயே குரங்கு குட்டி பிறந்ததுமே அம்மா வயிறை கைட்டா கட்டியே கட்டி முடிச்சுக்கணும். யார் சொல்லி கொடுத்தாது, ஒவ்வொரு பிராணிக்கும் தான் பிறந்தனே தான் உயிரோட இருக்கணும், தான் வாழணும் எனக்கூடியதான எண்ணமானது இருக்கு. இது ஜென்மாந்தரத்துல அனுபூதமாக இருந்தாத்தான் வருமே தவிர இல்லைன்னா இருக்காது. இப்படி ஜன்மாந்தரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோமையானால் இந்த ஆத்மாவானது நம்ம சரீரத்தில் இருந்து இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணணும். ஏன்னா அது இந்த சரீரத்தில் இல்லையே, மரணானந்தரம் இந்த சரீரத்தை இங்கேயே எரிச்சு விடுறா இல்லை புதைச்சு விடுறா, இந்த சரீரத்தோட நசிச்சு போகலை. ஏன்னா அடுத்த ஜென்மா இது எடுத்துக்கணும். இந்த ஆத்மாவானது எங்கே இருக்க சார்னா மனசுக்குள்ள இருக்கு. அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யம், அந்த கரண பிரதிபிம்பித சைத்தன்யம்னு சொல்வா சாஸ்திரத்துல. இப்படி ஒரு சில 17 பதார்த்தங்கள் இங்கிருந்து போறதா இந்த சரீரத்தை விட்டு, எது 5 அறிவு பருங்கள், 5 செயல் பருங்கள், 5 பிராணங்கள், மனசு புத்தி, இத்தனையும் கிளம்பி அடுத்த சரீரத்தை எடுத்துக்க போறது. இதுக்கு லிங்க சரீரம்னு சொல்லுவோம். இதுக்குள்ள நீங்க பண்ணிருந்த கர்மாக்கள்லாம் அங்க இருக்கு, நீங்க வாசித்ததான சாஸ்திரங்கள்லாம் இங்க இருக்கு, அதே போலயே நீங்க வாசிச்ச அனுபவிச்ச சம்ஸ்காரங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. இவைகள்லாம் சேர்ந்து பரலோகத்துக்கு வரும். இந்த பரலோகத்துக்கு போறதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி போறது? சில பேர் யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்றா, அந்த யஜ்ஞ யாகங்கள் பண்ணினவா தட்சிணாயன மார்க்கமா சொர்க்கலோகத்துக்கு போற. அக்னி ஜோதிரஹ சுக்ரஹ ஷட்மாசா உத்தராயணம் அப்படின்னு அறிஞ்சு உத்தராயண மார்க்கம். அதே போல தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம் அப்படின்னு தூம மார்க்கமாக அவ அப்படி கிளம்பி ஸ்வர்கலோகத்துக்கு போற. ஸ்வர்கலோகத்துல போய் அங்கே ஒரு 10,000 வருஷமும் இதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் திரும்பி இறங்கி வந்துடுற. எங்கே கஷேணே புண்ணிய மத்தியலோகம் பிசந்தி இந்த ஒரு பவர் எங்கேயாவது போய் பறக்கிற. ஆனா உத்தராயணத்துல மார்க்கத்துல போறவா அவ யார? உபாசனம் பண்றவா, இன்னும் சில உயர்ந்ததான கர்மாக்களை பண்ணினவா, அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணினவா, அவ வந்து உத்தராயண மார்க்கத்துல போறாளாம். உத்தராயண மார்க்கம் வந்து பகல் ஜோதிஷ், பகல் சூரிய கிரணங்கள், அதே போல சுக்லபட்ச தேவத்தை, உத்தராயண தேவத்தை, இப்படி சூரிய தேவத்தை, சந்திர தேவத்தை, இப்படின்னு வருண தேவத்தை, இப்படின்னு இந்திரலோகம் இப்படி போயிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் போறான். உத்தராயண மார்க்கத்துல போறவாளுக்க பிரம்மலோகம் வரைக்கும், அந்த பிரம்மலோகத்திற்கு போறவாள்ல 90% அங்கிருந்து அப்படியே முக்தி அடைஞ்சிருவா. சில பேர் திரும்பி வர இருக்க. இது உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கத்திலையும் இல்லாம சில பேர் யஜ்யாகாதிகள் கர்மாவும் பண்ணல, உத்தமான உபாசனாதிகளும் பண்ணல, சாதாரணம் அப்படி இருந்து வாழ்ந்து பிராணம் போய்விட்டா. அப்படி இருக்கிறவாளுக்கு அவன் யமலோகத்துக்கு போற. யமலோகத்துக்கு போறதுன்னா என்னைக்கு இங்க பிராணன் விடுறாளோ அதுல இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா 1 வருஷம், அடுத்த வருஷம் அதே மாசம் அதே திதி அன்னைக்கு அங்கே யமலோகத்துக்கு போவா. யமலோகத்துக்கு போனதுன்னா யமதர்மராஜா அவா இவாளையெல்லாம் என்னது ஏது என்னென்ன புண்ணிய பாப்பா கர்மாக்கள் பண்ணினாலோ அது விசாரிப்பார். விசாரித்து அவருக்கு ஏற்றதான பலத்தை கொடுன்னு சொல்வார். அதுக்கு தகுந்ததாக சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு அவா மறுபடியும் இங்கேயோ பிறக்கிறார். இது சாதாரணமாக நடக்கக்கூடியதான வழிகள். அதனாலதான் மரணானந்தரம் 1 வருஷம் ஆனதுமே அவளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஔதேகமான கர்மாக்கள்லாம் பண்ற பத்தியால எந்த திதியில போனாலும் அதே திதி அடுத்த வருஷம் இது பண்றதுங்கிறதுக்கு 1 வருஷம் 360 நாள் அவளுக்கு போறதுக்கு வாரது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது சாதாரணமாக வேதங்கள்ல சொன்னதான வழிகள். இது இல்லாத ஒரு வழி இருக்கு சார், போகாத ஊருக்கு வழின்னா அது என்ன தெரியுமா? இந்த வேதாந்த ஞானம் வந்த பிறகு அகண்டாக்கார விருத்தி, வேதாந்தத்தை உபநிஷத்துகளை கேட்டு கேட்டு அதனால ஒரு விருத்தி வறுமையானால் அவனுக்கு இங்கேயே குடம் உடஞ்சதுமே குடத்துல இருக்கக்கூடியதான ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடியதான இடவழியும் முற்றா போனா போல வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மிந்திரட்டே பராவரே அப்படின்னு இங்கேயே அவனுக்கு சத்யோமுக்தி. இங்கே அவன் எங்கேயும் போகல, ஏ இங்கேயே இந்த ஜீவன் அந்த இங்க இருக்கிற பரமாத்மாவோட ஒன்னா போயிட்டான். இது சாதாரணமான மார்க்கம். வழிகள்னா ஜீவன் என்னென்ன வழியாக போறான்? ஒன்னு சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடியதான தட்சிணாயன மார்க்கம், இன்னொன்னு பிரம்மலோகத்துக்கு செல்லக்கூடியதான உத்தராயண மார்க்கம், இல்லைன்னா திரிய கதி இங்கேயே அங்கேயே சுத்தி கொண்டே இருக்கான். இப்படி 3 வழிகள். 4வது வழின்னு சொன்னதெல்லாம் அந்த வழியே இல்லை, ஏன்னா இங்கேயே பிரம்மத்தோட லயத்தை அடைஞ்சு விடுறான், சத்யோமுக்தியை அடைகிறான். கிரமமுக்தி பிரம்மலோகத்துக்கு போய் வரக்கூடியதான முக்திக்கு கிரமமுக்தி, கிரமமாக முக்தி. பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே ஞானத்தை அடைஞ்சு அங்கே முக்தி அடையிறது கிரமமுக்தின்னு பேரு. இங்கேயே முக்தி அடைகிறது சத்யோமுக்தி ஜீவன் முக்தின்னு பேரு. இப்படி வழிகளை கட்டும். இந்த வழிகள்ங்கிற அர்த்தம் நான் கீழே சொல்லியிருக்கேன். மார்க்கங்கிற சொல்றதுக்கு வழி என்ன? உத்தராயண மார்க்கமாகவும் தட்சிணாயன மார்க்கமாகவும் இருக்காரு அப்படிங்கிறத நான் சொன்னேன். இங்க என்ன சொல்றார்? அந்த மார்க்கம் மட்டுமல்ல, எது வழியே இல்லையோ அதுக்கு மார்க்கம்னு பேரு. என்னது? எம் விதித்வா எந்த பரம்பொருளை அறிந்து கொண்டு அமிர்தத்வாய கல்பது, இவன் அமிர்தத்வத்துக்கு அடை ரெடியாகிறானோ சித்தமாகிறானோ முக்தத்துக்கு சித்தமாகிறானோ மறுபிறவி இல்லாதான ஒரு நிலையை அடைகிறானோ, இதுதான் சகலவேத தாத்பரியம். எல்லாவது சர்வே வேதாயத்பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி, எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு முறையா எதை சொல்றதோ எல்லா தபசுக்களுக்கும் பலம் எதுவாக இருக்கோ எதிர்ச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. அனுமார் பீட்மாச்சாரியர் போன்றவர்கள்லாம் எந்த பதத்தை அடையணும்னு பிரம்மச்சாரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்காளோ அவர்கள் கடைபிடித்தார்களோ தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமே ஓமித்யே தது அப்படின்னு ஓங்கார லட்சியமாகவும் ஓங்கார பிரதீகமாகவும் பரஞ்ச அபரஞ்ச பிரம்ம எத ஓங்காரா அப்படின்னு ஓங்கார வடிவமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அதைத்தான் இங்க இருக்க மார்க்கம்னு சொல்லுவோம். ஆகையால் இங்க மார்க்கம்னு சொன்னா என்ன அர்த்தம், எப்பொருளை அறிந்த பிறகு மறுபடியும் இவனுக்கு எந்த வழியிலும் செல்ல வேண்டியது இல்லையோ, உத்தராயண மார்க்கமும் வேண்டாம் தட்சிணாயன மார்க்கமும் வேண்டாம் சிறிய கதியும் வேண்டாம், என்ன கதியினர் கதி இல்லாதான் தான் அந்த பரபிரம்ம வடிவமாகவே ஆகிவிடுகிறான். அத எம் விதித்வா அமிர்தத்வாய கல்பதே யோகினஹா, யோகிகளும் இந்த யோகிகள்னு சொன்னா என்ன அர்த்தம், ஞான யோகத்தை உடையவர்கள் முமுட்சவத்த, இங்க உன்னை பார்க்கணும் இந்த முமுட்சவகான்னு சொல்றோமே மோட்சத்துக்கு ஆசை உள்ளவர்கள் நம்ம மாதிரி எல்லாரும் இவாளுக்கெல்லாம் இவ மூட்சுவாத அதிலே உட்கார்ந்து இல்லையே தீவிர மூட்சத்துவம் வந்திருக்கு, எப்படிப்பட்டதான மூட்சம், இந்த ஜென்மாவில எப்படியாவது நாம் அந்த முக்தியை அடையணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்துக்காக நம்ம பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வேதாந்தங்களை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். வேதாந்த சிரவணமா தினே தினேத்த வேதாந்த சிரவணா பக்தி சம்யுதா குரு சுஸ்ரூஷையா லப்தா கிருத்ரா அசீதி பலம் லபே, ஒவ்வொரு நாளும் நீங்க வேதாந்தத்தை கேட்டா 80 கிருத்ர சாந்திராயணம் விரதம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் வருதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆகையால் 80 கிருத்ரம் பண்ணின பலம் ஒரு நாளைக்கு என்ன, எத்தனை நாள் கிளாஸுக்கு வந்திருக்குன்னு கேளுங்க எவ்வளவு கணக்கு போட்டிருக்கு, அவ்வளவு பலமோ என்ன பண்றதுன்னு இவனுக்கு பிரம்மலோகத்துக்கு அழிஞ்சு போறது. பிரம்மலோகத்துக்கு ஆயுதம் போறது மட்டும் இல்ல, இங்க வேதாந்த வாசனை இருக்கோ இல்லையோ அங்க போய் வேதாந்தத்தை வாச்சு தனக சனந்தன சனத்குமார சனசுஜாதா அங்கே சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல வேதாந்த எப்படின்னு வகு சுலபமாக புரியும். சாயா தபயோரிவ பிரம்மலோக, பிரம்மலோகத்துல வேதாந்தம் நிழல் வேற வெளிச்சம் வேறன்னு எப்படி கிளியரா நமக்கு தெரியுறதோ இப்படி ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு நன்னா தெரியும். அதனால இங்க ஆத்மா அனாத்ம விவேகத்துக்காக நீங்க படக்கூடியதான கட்டம் அங்க பட வேண்டியதில்லை. நித்யா நித்திய வஸ்து விவேகம் ஆத்மா அனாத்ம வஸ்து விவேகம் முதல் குவாலிபிகேஷன், அது இருந்தால் வைராக்கியம் வருது, வைராக்கியம் இருந்தால் சமாதிகள், சமாதிகள் இருந்தால் மூட்சத்துவம், மூட்சத்துவத்தினால அவன் வேதாந்தத்தை கேட்டு முக்தி அடைகிறான். அப்படி அவ்வளவு சுலபமா அந்த ஊர்ல இருக்கு, ஆகையால் எல்லோரும் முக்தியை அடைகலாம். ஆகையால் இப்ப யாருக்கு யோகத்தை ஞான யோகத்தை அடைஞ்சு அபரோட்சதாச்சாரத்தை அடைஞ்சவாளும் முமுட்சுக்களும் அதான் சொல்றார், எம் விதித்வா அமிர்தத்வாய கல்பந்தே யோகினா முமுட்சவா தயேவ பந்தாக மார்க்கா. இதான் சுவாமிய மார்க்கம், மார்க்கம்னு வேற ஏதோ சொன்னே உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம்னு அது இருக்கட்டும், இங்க மார்க்கம்னு என்ன பகவானுடைய ஞானம் அதான் அதனால நிஜமான மார்க்கம் இது, இது ஒண்ணுதான் ஞானத்தை அடையறதுக்கு வழி, மோட்சத்தை அடையறதுக்கு ஞானம், ஞானத்துக்கு அடையறதுக்கு வழி ஒண்ணுதான், என்னது குரு அடைஞ்சுங்க சம சிரவண மனன நிதித்யாசனங்கள் சத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஹ தத்வதர்சினஹ. அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும், வேற ஒண்ணும் வேண்டாம், அது கேட்டுக்கொண்டே இருந்தாலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பரீட்சே லோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாயான்னாஸ்திகிருதக்ருதேன தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத். ஆச்சாரியனை அடைஞ்சு அவர் திருமுக மண்டலமா நாம கேட்கறது எனக்கூடியதுதான் வழி, அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியாமலேயே அந்த ஆத்ம தத்துவத்தை நமக்கு புரியும்படி பண்ணுவார். ஆகையால் நான் எப்பன் சாவித்தே எனாய அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த வழியாக பகவான் தான் இருக்கார், பகவான் தான் வழி, பகவான் தான் அடையக்கூடியதான தத்துவம். அறிபவரும் பகவான் தான். இப்ப நாம் சொல்ல போறோம், இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஞானத்துக்கு கம்யமானது யார, பகவான். அந்த பகவான் வேற எங்கேயோ இல்லை, உண்மை இதயத்தில் தான் இருக்க. அதனால்தான் கட்டோபனிஷத்தை என்ன பண்ணிருக்கு, உங்க சரீரத்தை ஒரு தேரா சொல்லிட்டு, ஆத்மானம் ரஜினம் விதி தேரா சொல்லிட்டு. இந்த தேருக்குள்ள ஒரு ஓனர் இருக்காரு பார்த்தல, அந்த தேருக்கு யஜமானியா இருக்கிறவன் யாரு, ஜீவன். அப்ப அந்த தேரு எங்கேயாவது போகணுமே, ஏன்னா அந்த குதிரைகள் வேணுமே. ஆமா, அந்த குதிரைகளை கட்டுறதுக்கு கடிவாளம் வேணுமே, கடிவாளத்தை பிடிச்சி கரெக்டா இழுத்து இது பண்றதுக்கு ஒரு சாரதி வேணுமே, இல்லை எல்லாமும் இருக்குன்ற ஐந்து புலன்களுக்கு தான் குதிரைகள். இதை கட்டி கொடுக்கறதுக்கு மனசுங்கிற ஒரு கடிவாளம் இருக்கு, அந்த கடிவாளத்தை நன்றாக பிடிச்சி சரியான வழியில அனுப்புறதுக்கு புத்திங்கிற ஒரு சாரதி இருக்கு. புத்தி சாரதிம் வித்தி மனப்பிரக்ரஹவான் நரஹா. இப்படி இருந்துட்டு எந்த ஒரு சாரதி நன்றாக வேதாந்தத்தை கேட்டு அதை சரியான வழியில வைத்துக் கொண்டிருக்கானோ, அந்த புலன்களையும் மனசையும் அடக்கி வச்சிருக்கானோ, அவன் சோத்வன பரமா புரோதி சத்விஷ்ணோ பரமம் பதம், அந்த விஷ்ணனுடைய பரம பதமான கம்ய ஸ்தானத்துக்கு அடைகிறார். அப்படி புலன்களை ஒழுங்கா வைத்துக் கொள்ளாமல் மனசு சாந்தவன போன்ற போக்குக்கு விட்டுவிட்டு அடையானால் அவன் போய் சேர வேண்டியதான இடத்துக்கு போய் நச தத்பதமா புரோதி சம்சாரஞ்சாதிகச்சதி, போய் சேர்றதுல மறுபடியும் சம்சாரத்துலயும் விழுந்துறான் சார் அப்படின்னு விசேஷமாக சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த சரீரம் தேருன்னா சரீரத்துக்குள்ள ஜீவன் வேற எங்கே போவான், உள்ள அங்கேயே இருக்கிற பரமாத்மாவை போய் அடையிறதுக்கு இதுதான் வழி. உங்களுக்கு அது வேணும் எது வேணும்னு நினைக்காதீங்க, காசு வேணும், புகழ் வேணும், பதவி வேணும், உயர்வு வேணும், இவைகள் வந்து அதெல்லாம் லோகத்துல சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. தாங்கள் முன்னேறணும், இந்த பிறவி மறுபடியும் வரப்படாது. ஏன்னா என்னமா பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் ஒரு கட்டம் இருக்கவே இருக்கு. ராமனா பிறந்தாலும் அவர் கட்டம் இருந்ததா இல்லையா, கிருஷ்ணனா பிறந்திருக்கார், செவந்தி மணியை திருடினான் சார்னார் அவர், என்ன பண்றது, அவர் மேலேயே லோகத்துல ஜனங்கள்லாம் அபவாதம் பண்ணிவிட்டார். ஆகையால் லோகத்துல எந்த நிலையில எப்படி பிறந்தாலும் அவனுக்கு கட்டங்கள் இருக்கத்தான் இருக்கும். பிறவாதான ஒரு நிலையை நாம் அடையணும், அந்த நிலையை நாம் அடையிறதுக்கு இது ஒண்ணுத்தான் வழி. ஆகையால் பகவான சரணாகத்தை அடையணும், வேதாந்தங்களை கேட்கணும். அதான் சொல்றார், நான்யப்பந்தா வித்ய தேகனாயா இது ஸ்ருதே. ஆகையா நீங்க மார்க்கஹாங்கிறதுக்கு முன்ன சொன்ன முன்னால சொன்னதான் 365வது நாமாவில் சொன்னதான வழி அர்த்தம் வேற, இந்த அர்த்தம் வேற. விஷ்ணுதாஸ் நாமத்துல சில நாமாக்கள் மாறி மாறி அதே நாமாக்கள் ரெண்டு மூணு இடத்துல வரும். இந்த எந்த வரத்துல சாஸ்திரம் நீங்க சொல்லிட்டே இருக்கிற தாவிடுவள், அது வேற விஷயம் இருக்குங்களா, இது காமனா வரும் பொழுதுதான் தாவி அங்கே போயிடுவள். ஆனா இந்த மார்க்கங்கிறது அங்கேயும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப கேர்ஃபுல்லா இருப்போம். அதற்கு பிறகு மார்க்கோ நேயோ நயோ நயா நேயா நயா நயா அப்படி நயோ நயா. அடுத்தது நேயா மார்க்கேண சம்யக்ஞானேன ஜீவா பரமாத்மதையா நீயதே இது நயா. இந்த மார்க்கம்னு நான் சொன்னேன், மார்க்கம்னா ஞானம்னு அர்த்தம். எந்த ஜானம் சார், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த ஜானம் இல்லை, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஞானம் இல்லை, அவைகள்லாம் இருக்கட்டும். அந்த ஜானமானது லௌகிகமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு உபயோகப்பட்டது, எல்லா அறிவும் அறிவுத்தான், ஆனால் அது அபராவித்யான்னு பேர். ஆனால் ஜென்மாந்தரத்தில் பாக்கியம் இருந்தால் தான் பராவித்தியை கிடைக்கும், அபராவித்தியானது கிடைக்கட்டும். அதனால மனுஷன் வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கான், வாழ்நாள் அது வேணுமோ இல்லையா, ஆகாரத்துக்கும் ஆடைக்கும் குழந்தைகள் பார்த்துக்கிறதுக்கும் அவைகள்லாம் வேணும். ஆனால் அந்த அபராவித்தியோட நிற்கப்படாது, அதை விட உயர்ந்ததான ஒரு வித்தியை பராவித்தியான ஒன்று இருக்கு. அந்த பராவித்தியான தான் இதற்கு முன்னால மார்க்கம்னு சொன்னேன். இந்த மார்க்கத்தினால் ஞானத்தினால்தான் நீங்க முக்தியை அடைகிறேன். இதை உபனிஷத்துல சொல்லியிருக்கு இந்த பராவித்யா, அத பரா ஜயா ததக்ஷரம் அதிகம்யதே யத்ததத்ரேஸ்யமக்ராஹ்யமகோத்ரமவர்ணம். எது கலர் இல்லையோ, கோத்திரம் இல்லையோ, வர்ணம் இல்லையோ, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கோ, இந்த புலன்களுக்கு புலன்களால் பார்க்க முடியாதோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு பராவித்யை சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த பராவித்யை இருக்க, இந்த பராவித்தியே இதற்கு முன்னால மார்க்கம்னு சொன்னேன், ஆனா அந்த பராவித்திய ஜீவனுக்கு வரணும், நமக்கு வரணும். இந்த ஜீவனுக்கு வரணும்னு என்ன பண்ணும்? சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதகந்தி. பல பிறவிகள்ல வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் பார்த்து, இது மற்ற சாஸ்திரங்களை, வேதாந்தம் இல்லை, மற்ற சாஸ்திரங்கள்லாம் வாஸ்து மனசு சுத்தமாயி யக்ஞ யாகாதிகள்லாம் பண்ணி இப்படி இருக்கிறவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிறவியில ஒரு ஆச்சாரியன் கிடைப்பான். அவன் வழியாக வேதாந்தத்தை கேட்டு அவனுக்கு ஒண்ணுக்கு வரான். இது சாதாரணமாக இது யார் சார் பண்றார்? பகூனாம் ஜன்மனாம் அந்த ஜானவான் பிரபத்தியதே. இப்படியே பல பிறவைகளுக்கு பிறகுதான் அந்த ஜானியானவன் அடைகிறான். அந்த பல பிறவைகளுக்கு பிறகு இவனுடைய புண்ணிய வசமாக இந்த பரமாத்மா என்ன பண்றார்? அந்த ஜீவனுக்கு இந்த வழியை காட்டுறார். இந்த வேதாந்தம்ங்கிற ஒரு வழியும் சிரவணாதிகளையும் அவர் காட்டுறார். காட்டினா நம்ம நிச்சயமாக அதை அடைவோம். மார்க்கத்தை காட்டினால் மார்க்கத்தில் நம்ம போகதானே வேணும். ஆனா அந்த மார்க்கமே தெரியாம இருக்கா? வாழ்க்கையில ரொம்ப பேருக்கு இதுதான் தெரியாது. எத்தனை பேருக்கு நம்ம வேதாந்தம் வாசிக்கணும்னு தெரியும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அதை வாசிப்போம், இதை வாசிப்போம், கம்ப்யூட்டர் கத்துட்டுருப்போம், காசு வரும், தெரியவே தெரியாது ரொம்ப பேர். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை இருந்த போதுல சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. வக்தாச்சாஸ்யாத்வாதிருகன்யோ நலப்யஹ ஆச்சரியோ வக்தா குசலா ருஷ்டஹ. இதை எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை அனுபவிக்க முடியுமே தவிர எடுத்து சொல்றது ரொம்ப கஷ்டம். அது எடுத்து எப்படி சொல்லணும்னு அந்த சிஷ்யனுடைய மனசுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் போகும்படி சொல்லணும். இதுக்கு யாருன்னு, அந்த பரமாத்மாவே குரு ரூபமாக குருனுடைய இதயத்துல இருக்கார். இவர் சொல்லல, உள்ள இருந்துட்டு அந்த பரமாத்மா உங்களுக்கு சொல்றார். யாராருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி அந்த பரமாத்மா சொல்லிட்டு இருக்கார். ஆகையால் யோந்த பிரவிசியமவாசமிமம் பிரதுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்தி தரஸ்வதாம்னா. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அவர் தான் பொந்துட்டு இருக்கார். நீங்க பண்ணினதான ஒரு புண்ணியத்தினால பகவான பல பிறவிகள்ல பல நாட்கள் விடாம பகவான ஆராதனை பண்ணியிருக்கேன். பகவான் சந்தோஷத்தை அடைஞ்சு உங்களுக்கு தானா எப்படி சொல்லுவார்? அவருக்கு தான் உருவம் இல்லையே, சரீரம் இல்லையே. அவர் ஒரு சரீரத்தை கொண்டு வந்து எடுத்துன்னு வந்தாரன்னு நீங்க நம்ப மாட்டேல. அப்ப என்ன பண்ணுவோம்? நீங்க யார குருவாக எடுத்துட்டு இருக்கேடோ அவருடைய இதயத்துல அவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய வாக்குனாக இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். நிஜமாக குருவனுடைய வாக்கியது அதான் பரமாத்மா. ஏமயா குருணா பாதா தரத்யஞ்சோ மகர்ணவம். ஸ்ரீமத் பாகவதத்துல குசேலோபாக்கியாரத்துல வந்து சொல்றார், ஏமயா குருணா பாதா. குருவனுடைய வாக்குனால இருந்து கொண்டு ஜனங்களை சம்சாரத்திலிருந்து தாண்டி விட செய்கிறார் அப்படின்னு இருக்கார். பரமாத்ம ஸ்வரூபமாக சமயஜானத்தினால ஜீவன் பரமாத்மாவினால் அழைத்து செல்லப்படுகிறார். நாம் என்னமோ நினைக்கிறோம், நான் மாஸ்டர் சார் அது பண்றேன், அவர் தான் அழைச்சிருக்காரு. ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நம்ம வேதாந்தம் வாசிக்கணும்னா வாசிக்கும்படி அவர் தான் பண்றார். கிளாஸுக்கு வந்து நீங்க உட்கார்ந்தாலும் மனசு ஏதோ கவலையா இருந்தா இங்க கேட்காது, மனது கேட்காது. அடுத்து என்ன பண்ணுன்னு நீங்க ஆரம்பிச்சதுன்னு தூங்க போயிடுவோம். இல்லை ஏதோ நினைச்சிட்டு இருப்பார், டக்குன்னு முடிஞ்சதுதான் கிளாஸ் ஆயிடுதுன்னு பார்த்தேன். அது வரைக்கும் இந்த நேரம் இங்கே பிசிக்கலாக உட்கார்ந்துருக்கே தவிர மனசை லயிக்காது. மனசை லயிக்கணும்னா அது பகவான் அனுகிரகம் பண்ணணும். அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் எல்லாமே. ஆகையால் அவருக்கு நேயாது எல்லோரையும் கை பிடிச்சுட்டு அழைச்சிட்டு போற. அதனால நம்ம நினைக்கலாம், என்ன பகவான் பார்த்துட்டு இருக்காரா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க நினைக்கிறேன், எல்லோரையும் விடாம நேயா கையை பிடிச்சுட்டு அழைச்சிட்டு போறாராம். சின்ன குழந்தைய அம்மா என்ன பண்ணுவா, அது எங்கேயாவது ஜனங்கள்ல தப்பிச்சுட்டு போயிட போறதுன்னு கட்டிய ஒரு கையில பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போறாளா இல்லையா? அதே விதமா பகவான் உங்களை கையை பிடிச்சிட்டு இருக்க, யாரும் எங்கேயும் நீங்க தப்பிச்சுன்னு போக முடியாது. அவரை சரணாகதி பண்ணிவிட்டேள், அவர் மோட்சம் வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு போவார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வர சொல்லி, கேட்க சொல்லி, புரிய வைக்க சொல்லி, புரியும்படி பண்ணி உங்களுக்கு மோட்சத்தை அழைச்சிட்டு போறது. அதனால அவரிடத்துல ஒரு பக்தி நமக்கு இருக்கணும். அந்த பக்திக்கு தான் பேரு, இன்னொரு பேரு ஸ்ரத்தா. என்ன பக்தின்னு சாதாரணமா ஜனங்கள் புஷ்பத்தை போடுறது, ஊதுவத்தை ஏற்றி வைக்கிறது, பிரசாதத்தை கொடுக்கறது, நாம் சாப்பிடுறது, இதை பக்தின்னு வச்சுட்டு இருக்கோம். சாதாரணமான ஜனங்களுக்கு பக்தின்னா இதுதான் அபிப்பிராயம். ஆனா இங்க பக்தியோட ஸ்ரத்த வேணும். சின்சரிட்டி வரணும். தினந்தோறும் விடாம அந்த பகவான் என்ன கட்டம் வந்தாலும் விடாம நம்ம தியானம் பண்ணணும்ங்கிற எண்ணம் இருக்க பார்த்தா அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுப்பார். சௌமியா சத்தாவான் லபதே ஞானம் தத்பரசம்யதேந்திரியா. உங்கள்கிட்ட சொல்றதோ இல்லையா, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், அந்த ஸ்ரத்தைய உங்களுக்கு பகவான் கொடுக்கிறார். அது இருக்குமே ஆனால் நிச்சயமாக நம்ம அடைவோம். ஆகையால் நம்மளை அழைத்துண்டு சென்றவர் யாரு? அவர் தான். வழி யாரு? அவர் தான். மார்கா நேயா அடுத்தது ஆச்சாரிய மார்க்கேன சம்யஜானேன ஜீவகா பரமாத்மதையா நீயதே. நல்ல வழியாக, நல்ல வழினா ஞானம்னு சொன்னேன், ஞானம் எனக்கூடியதான வழியாக இந்த ஜீவனானவன் பரமாத்மாவாக பரமாத்மாவை அடையும்படி உங்களை அழைத்து செல்கிறார். ஆகையால் அவருக்கு நேயகானது. ஆகையால் இனிமேல நம்ம மனசுல தைரியமா இருக்கலாம். என்ன ஆனாலும் பகவானிடத்துல நம்மளை அர்ப்பணம் பண்ணியாச்சு. நீட்டமுன்ச்சினா பாலமுன்ச்சினாங்கிற ஐயர்வன் கொண்டு மட்டும் விட்டேன். நீ ஜலத்துல ஊக்குவோ இல்ல பால்ல ஊக்குவோ எனக்கு தெரியாது, விவகாரம் என்ன நீ பண்ண விடி, வழி அவ்வளவுதான் அப்படின்னு அதன்ய சரணாகதி எமேவ ஏக உருணுதே தேன லப்யா தத்தேஷ ஆத்மா விவருணுதே தனுவா. எமேவ ஏக உருணுதே, எந்த பரமாத்மா இந்த ஜீவனை ரைட் இவன் சித்தமா இருக்கான், சின்சியரா இருக்கான். வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் வருது, நம்ம நினைக்காத கட்டங்கள் நமக்கு வருது. அத்தனை கட்டங்கள் இருந்தாலும் விடாம அந்த பகவான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமையானால் ரைட்டு போ, இவனுக்கு க்ஷேமத்தை கொடுப்போம்னு பகவான் நினைக்கிறார். அடுத்த சமயம் உங்களுக்கு ஞானத்தோட புத்தியாசம் யோஜயந்திட்டம் அந்த ஞானத்தோட சேர்த்து வைக்கிறார். ஒரு கணம் எப்ப வரும்னு தெரியாதுன்னு, இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 10 வருஷம் அனுப்புற வரலாம், அல்லது இந்த தெரியும் கீழே விழற சமயத்துல வரலாம். ஏடா பிராமே ஸ்திதி பார்த்த நைனாம் பிராபிய விமுக்தி சித்வாத்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பகவத்கீதையில என்ன அழகா சொல்றாரு பாருங்க, சித்வாத்யாம் அந்த காலே. என்ன அவசரம் இன்னைக்கே ஞானம் ஆயிடுமா? நீங்க பகவான் இடத்துல கஷ்டப்படுத்தாதீங்க, இது இப்பதான் வேணும் அப்பதான் வேணும்னு அவரிடத்துல உங்களை கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன, இந்த சரீரத்துல இருந்து பிராணன் கலம்புற சந்தர்ப்பத்துல கொடுத்தாலும் போறோம் நமக்கு, அடுத்த பிறவி வேண்டாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு கொடுக்கறது. அந்த கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் நேயா மார்க்கேன சம்யஜானேன ஜீவஹா பரமாத்மதையா நீயதே இது நேயா. அதுக்கப்புறம் நயதி இது நயா நேதா, அழைத்து செல்லப்படுபவர்னு சொன்னேன், அழைத்து செல்றவரும் அவர் தான், அவர் தான் நேதா. உங்களை அழைத்து செல்கிறார், ஜீவனாக இருந்து கொண்டு அழைத்து செல்லப்படுகிறார், பரமாத்மாவாக இருந்து கொண்டு உங்களை அழைத்து செல்கிறார். ஆகையால் அவருக்கு நயா மார்கோ நேயோ நயோ. அதுக்கப்புறம் என்ன செய்தார், அனயான்னு ஒண்ணு இருக்கு சார். நயகான்னு சொன்னா பரவாயில்ல, அழைத்து செல்றவர் இருக்கு, அழைத்து செல்லாதவருங்கிற அர்த்தம் வருது, இது நன்னா இல்லையே. அப்படி இல்லை, மார்கா நேயோ நயா இது திரிரூப பரிகல்பியதே. வழியாகவும் அவர்தான் இருக்கார், வழியில செல்லக்கூடியதான ஜீவனாகவும் அவர்தான் இருக்கார். வழியில சில பேர் என்ன பண்ணுவோம், குழந்தைகள்ல ஆயிட்டு போனா அவர் இடத்துல உட்காந்துரும், நீ எடுத்துட்டு போ, என்னால நடக்க முடியாது, இல்லை எனக்கு அது வாங்கி கொடு, இல்லைன்னா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன், எப்படியும் அடம் பண்ணும். அதே மாதிரிதான் இந்த ஜீவனம். அப்ப என்ன பண்றார், அவரே அழிச்சுட்டு போறார். எப்படி அழைத்து செல்றவராகவும் இருக்கார், அழைத்து செல்லப்படுகின்ற ஜீவனாகவும் இருக்கார், அந்த வழியாகவும் அவர் இருக்கார். இப்படி திரிரூப பரிகல்பியதே. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஜீவன பரமாத்மா சரியான ஞானம் எனக்கூடியதான வழியில அழைத்து சென்று தன்னிடத்தில் ஒன்றாக சேர்த்துக் கொள்கிறார். ஜீவனுக்கு முக்தியானது வருகிறது, மறுபிறவி இல்லாதான நிலையை இவன் பெறுகிறார். நன்னதான் சொன்னேன். ஆனா அந்த பரமாத்மாவுக்கும் வழிகாட்டுறதுக்கு வேற இன்னொருத்தர் இருக்கார் சார். நமக்கு வழிகாட்டுறவரா பரமாத்மா இருக்கார். இந்த பரமாத்மாவுக்கும் ஒரு நாள் வழி காட்டப்படணுமோ இல்லையோ, அப்ப அவருக்கு வழிகாட்டுறவர் இருக்காரான்னு இல்லை. அனயா அவருக்கு வேற வழிகாட்டுறவர் இல்லை, ஏன்னா வழியாகவும் அவர் இருக்கார், வழியாகவும் அவர் இருக்கார். ஆகையால் அவருக்கு காட்டுறவர் இல்லை. நம்ம தினந்தோறும் காலமா எழுந்தமே கணபதியை பூஜை பண்றோம், அவருக்கு என்ன பேருதுன்னு விநாயகான்னு பேரு. விநாயகா நாயகான்னு லீடர்னு அர்த்தம். விநாயகனா அவருக்கு இன்னொரு லீடர் இல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் அழைத்து சென்றவர் பகவாத்மா பரமாத்மா மகாகணபதி. அவரை அழைச்சு சொல்றதுக்கு இன்னொருத்தர் இல்ல, அவ்வளவுதான். அவருக்கு என்ன பேரு? விநாயகா, விகதா நாயகா. எஸ் அவருக்கு இன்னொரு நாயகன் இல்ல. அதே போல எங்க பரமாத்மா சர்வாத்யக்ஷா கர்மாத்யக்ஷா சர்வபூதா திவாசா சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்சா. நீங்க பண்ணக்கூடியதான எல்லா கர்மாவுக்கும் அவர் தான் அத்தியட்சர். பார்த்து கொண்டு இருக்க நீங்க எந்த ஜென்மாவில எந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன், இந்த கர்மாவுக்கு என்னென்ன பலம் வரப்போறதுங்கிற கரெக்டா பார்த்துட்டு இருக்க. அதோட மட்டும்தான் சர்வபூதாதிவாசா. எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் தான் நேரா உட்கார்ந்துட்டு இருக்கார். இங்கேயும் அங்கேயும் போல இன்னார் சொன்னார்தான் அன்னார் சொன்னார்தான் கவனிக்க மாட்டார், தானா நேரா பார்த்துட்டு இருக்கார். நீங்க எந்த எண்ணத்தோட இருக்க, என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்க, என்ன செயலை பண்ணிருக்க, எந்த பக்தியோட பண்ணிருக்க. சில பேர் குடம் குடமா கூட கூடைய புட்பத்தை போடுவான், பக்தி இருக்காது. சில பேர் ஒரே புட்பம் தான், பரம ஏழையா இருப்பான், ஒரே புட்பத்தை போடுவான், பக்தியோட போடுவான். பக்தியா சமாராதிதா பக்தி கம்யா பக்தி வத்தியா பயாபகா. இந்த பக்தி இருக்கணும். பக்திங்கிறது எப்படி வரணும்? ஐயா எனது ஒண்ணுமேலே நான் கிஞ்சனா இருக்கேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். நம்ம அகங்காரத்தையும் விட்டு பகவானை கொடுக்கறதுதான் பக்தின்னு பேர். அந்த பக்தி என்னது என்று சொல்ற காலத்துல விவேக சூடாமணியில சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி நித்யபிதீயதேங்கிற ஆச்சாரியர். பக்தின்னு என்ன? நானே என்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே நீ இருக்கிறேன், என்னிடத்துல அகங்காரத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். நான் 100 நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னேன்னா நமஸ்காரம் பண்ணவே இல்லை, கைவலி கால்வலி தான் மிச்சம். ஏன்னா நான் என்னுடைய அகங்காரத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நான் எனக்கூடியதான எண்ணத்தை எப்ப அர்ப்பணம் பண்ணினேனோ அப்ப நான் போச்சு, நான் போச்சுன்னா என்ன மிச்சம் நிக்கிறது? பிரம்மன் தான் நிக்கிறது. அதான் நிஜமான பக்தி. சோ பக்தின்னு என்று சொன்னா என்ன அர்த்தம்? என்னிடத்துல இருந்து தன்னை விடுவது, என்னிடத்துல இருக்கக்கூடியதான நான் தான், எனக்குடைய நான் இது செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், எனக்குடையதான அகங்காரத்தை விட்டு எல்லாம் பகவான் என்று பார்க்கக்கூடியதான நிலை இருக்கு பார்த்தல அந்நிலை. அதான் யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்வி ஜானதா தத்ர கோமோஹக்கோக ஏகத்வமனு பத்யதா அப்படின்னு. எங்கும் பரம்பொருள் தான் இருக்கிறார், எனக்கூடியதான எண்ணம் நாம் வரவழைச்சுக்கணும், அதை நீங்க நேரா பார்க்கணும், அனுபவிக்கணும். அந்த அனுபவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நிஜமான பக்தி. ஆகையால் தெளியலேரும் ராமா பக்தி மார்க்கமுன். பக்தி மார்க்கம் என்னதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பக்தியில பூஜை பண்றது பக்தி, புட்பங்களை போடுறது பக்தி, அல்லது பகவான் நாமா ஒரு மணி நேரம் சொல்றது பக்தி, அல்லது பகவானுக்கு ஏதோ எல்லாத்தையும் படைக்கிறது பக்தி அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா பக்திங்கிறது உத்தமமான பக்தி. சதுர்விதா பஜந்தேமா ஜனா சுகிருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யா துரப்தார்த்தி ஞானீச பரதர்ஷவா. 4 விதமான பக்தால் இருக்க. கவலை வரும்பொழுது பகவானை பிரார்த்தனை பண்றது குந்தி மாதிரி, அல்லது திரௌபதி மாதிரி. அது வரைக்கும் ஏதோ அப்படியே லௌகிகமான காரியங்கள் ஈடுபட்டு இருக்கிறது, வேற வழி இல்லை. பகவான் தான் காப்பாற்றணும், பகவானே தரணுங்கிறது. ஜிக்ஞாசு இது என்ன அது என்னன்னு பார்க்கறது முச்சுக்குந்தன் மாதிரி. பகவானுடைய தத்துவத்தை அறிஞ்சானும் இந்த ஜென்மாவில் அப்படி இருக்கு. ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி காசுக்காக பகவான் நமக்கு இது இது வேணும் அது வேணும், வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வழியாக பகவானை தியானம் பண்றது. இப்படி 3 பேர் இருக்காப்பா. ஆனா இந்த 3 பேரை விட உயர்ந்ததாக நிஜமாக பகவானுக்காகவே யார் பக்தி பண்றானோ, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல, பகவான் தான் வேணும்னு கேட்கல. பகவான் எப்பொழுதும் என் கண்ணம் முன்னால தெரிஞ்சுட்டே இருக்கணும், பகவத் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் என்று யார் நினைக்கிறானோ அவன் தான் பிரகலாதன் போல உத்தமமான ஒரு பக்தி. அப்படிப்பட்டதான ஜீவன்முக்தி நிறையக்கூடியதான அடையக்கூடியதான பக்தி தான் நிஜமான பக்தி. அதுதான் சாத்திய பக்தி. மற்ற பக்திகள்னா சாதன பக்தி. இந்த சாத்திய பக்தியா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அதை நம்ம அடையறதுதான் விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா அவரை அழைத்து செல்வதற்கு இன்னொருத்தர் இல்லை. ஆகையால் அவர் என்ன சார்? அனயா இப்படி ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ அனயா. இதோட விஷ்ணுதாஸ் நாமத்துல 400 நாமாக்கள் ஒளிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பகவானுடைய நாமாக்கள் ஒரு நாமாவே அவன் அனந்தமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதான் நானும் ஒரு நாமாக்கள இது நாம் நாம் சதுர்த்தம் சதம் விவரதம். எதற்காக வாழ்க்கைக்காரர் அப்பப்ப சொல்லிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுங்கோ, நானும் ஒரு நாமாக்களை நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் பார்க்கக்கூடியதான நிலைய பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் நாமாவை கேட்கறது அவ்வளவு சுலபம் இல்லை. நாம் என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், அவர் இஷ்டப்பட்டாத்தான் நடக்கும். அவர் நம்மளை இந்த பிறவியில நானூறு நாமாவுக்கு அர்த்தானுசந்தானம் பண்ணி அதை கேட்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்துருக்க. இந்த சந்தர்ப்பத்துல மீதி அறுநூறு நாமாவும் நம்ம கேட்கணுங்கிற பாக்கியத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கணும் பகவானுக்கு. என்ன சுலபமாக மற்ற பதார்த்தங்கள் கடையில கொடுத்து வாங்கிறதோ இல்ல வேற ஏதோ பொருள்னாலையோ கிடைக்கக்கூடியதான பொருள் இல்ல. ஒவ்வொரு நாமாவும் அவருடைய இஷ்டம் இருந்தா தான் கேட்க முடியும் அப்படி. அதுக்கப்புறம் வீரஹா சக்தி மதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா. பகவானுடைய ராமக்கள் ஐநூறாவது அஞ்சாவது சதகம் நாலு நூறு ஆயிடுது. அதாவது முதல் நாமா என்ன வீரஹா, தீரகாங்கிற பதம் என்ன அர்த்தம், உபனிஷத்துகள்ல தீரகான்னு சொல்லும். இந்த வீரகாங்கிற பதத்தை இது புராணங்கள்ல வீரகான்னு சொல்லக்கூடியதான அம்சத்தை தீரக தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வேத பிராமணஹா நானுத்யாயான் பஹூன் சப்தான் வாசோ விக்லாபனம் ஹிதது அப்படின்னு தீரகான்னு. இந்த தீரகாங்கிறத தான் நம்ம தினந்தோறும் காயத்ரி மந்திரத்திலையும் தியோ யோ நகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரச்சோதயாது எங்களுடைய புத்தியை நல்ல வழியில அழைத்து செல்லுங்கள். பகவான இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம், புத்தி ஒழுங்கான வழியில போனா போறோம். புத்தி ஒழுங்கான வழி என்ன, பகவான் இட்டதான ஒரு வழி. இதுதான் காயத்ரி மந்திரமும் சொல்லி கொண்டிருக்கோம். இப்படி பண்ணுகிறவன் தீரன் பேர். இந்த தீரனாக யார் இருக்கானோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, பரம விக்ரம ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே விரதம். வீரியம் பலம் எதனால சார் வருது, அன்னத்தை சாப்பிட்டா சாரீரிகமான பலம் வரும். ரொம்ப பேர் நன்னா குண்டா இருப்பா, ஆனா ஏதாவது சின்ன பயமா வந்தாலும் சரி அப்படியே இடிஞ்சு விழுந்துருவான், அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சில பேர் சாதாரண ஒல்லியா இருக்கான் சார், எந்த கட்டம் வந்தாலும் ஆகட்டுமே பாத்துக்கலாம் பகவான் இருக்கா, அந்த தைரியம் மனசுல இருக்கு. வாழ்க்கையில தைரியம் உங்க மனசுல இருக்குமே ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அதுக்கு வேண்டியதான இந்த மனப்பான்மை உங்களுக்கு வேணும். அது யார நிஜமான விக்ரமம், அதுதான் ஜனங்களை ஜெயிக்கிறது அது பண்றதுன்னு இல்லை. எவ்வளவு பெருசு யானை, அந்த யானைய சாதாரணமா ஒரு இருபது வயசுல இருக்கிற ஒரு மனுஷன் அதை சரி பண்றான், அது எப்படி சார் கையில அங்குஷம் வச்சுட்டு இருக்கான் சார் அப்படின்னா, அந்த அங்குஷம் மாதிரி உங்க மனசுல கோபத்தை ஜெயிச்சதான ஒரு நிலை வரணும். புரோதாக அற அங்குஷோஜ்வாலா, கோபத்தை ஜெயிச்சு சாந்தத்தை அடைஞ்சல், எதையும் பண்ணலாம்ங்கிற மனசுல ஒரு தைரியம் இருக்கு, அப்ப நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதான் விக்ரம சம்பன்னா, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியதார ஒரு மனசுல ஒரு தைரியம். அது எதனால வருது, ஆத்ம தத்துவத்தினால வருது. அதனாலதான் ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே பலம். நிஜமான பலம் என்ன, இந்த வித்யினாலதான், அத்தியாத்ம வித்யா வித்யானம் அப்படின்னு இந்த வித்யினாலதான் வரும். ஆகையால் பகவான் யாரு, வீரஹா விக்ரமசாலித்வாத் வீரஹா. அதோட மட்டும் இல்ல, சக்தி மதாம் சிரேஷ்டா. உலகத்துல சக்தி இருக்கிறவா ரொம்ப பேர் இருக்கா, சக்தியினிடத்துல இருந்து சக்தியை பெற்றவர். பணக்காரனிடத்துல தானே பணம் நாம பெறலாம். ஒரு மனுஷனுக்கு பணம் வேணும்னா பணம் இருக்கிறவனை ஆசிரியக்கணும், அவன் வழியாக நம்ம பணத்தை அடைவோம். அறிவு வேணும்னா அறிவாளியை ஆசிரியக்கணும், அதுல இருந்து அறிவை பெறலாம். லோகத்துல அப்படித்தானே விவகாரங்கள்லாம். அதே விதமாக சக்தியை அடைஞ்சதுக்கா சில பேர் தனியாம்சம் வாம்சம் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சி சஞ்சின்வன் விரஜயதி லோகானவிகலம். தனியாம்சம் வாம்சம் அந்த சக்தி ஸ்வரூபணியா இருக்கக்கூடியதான அம்பாள் இருக்காளே, அந்த அம்பாளுடைய பாதத்திலிருந்து பாத தாமரையிலிருந்து ஏற்பட்டதான சிறந்த தூசி, அந்த தூசியை எடுத்துட்டு இருக்கார. ஈரேழு பதினாலு புவனங்கள் அத்தனையும் விடாம பிரம்மதேவர் பண்ணிட்டு இருக்கார். ஒண்ணு இன்னொன்னோட மோதாமல் ஆகாசத்துல சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்கு சார், அது ஒன்னும் ஒன்னோட மோதாம இத்தனால நடக்கிறது. காரணம் என்னன்னா அம்பாளுடைய பாதத்திலிருந்து வந்ததான அந்த தூசியினுடைய மகிமைங்கிற அநீயாம்சம் பாம்சம் பிரஜயதி லோகானவிகலம். அதோட மட்டும் வஹத்யேனம் சௌரி கதமபிச்ச சஹஸ்ரேட சிரசா. அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கார், இத்தனை உலகங்களையும் தன்னுடைய தலையில சுமந்து கொண்டே இருக்கார், எதையும் கீழே விழாம. அது காரணம் என்ன, அம்பாளுடைய பாதத்திலிருந்து ஏற்பட்டதான ஒரு தூசி. அதே ஹரசன்சொத்யைனம் மகேஸ்வரன் என்ன பண்ணினானா, இவைகள்ல எரிச்சு பிரளய காலத்துல பூசியா போட்டு இருக்கிறான் பூசிய. அது மட்டும் இல்லை சார், அந்த பூசிக்கு இன்னும் ஒரு மகிமை இருக்கு. அவித்யாநாமந்திமிரமிஹிலீபநகரி ஜடானாம் சைதன்ய தபக மகரந்த ஸ்ருதி சரி அப்படின்னு. அஜானிகளா இருக்கிறவாளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கறது, ஜடமா ஒண்ணும் தெரியாம இருக்கிறவனுக்கு கூட சைதன்ய மகரந்த ஸ்ருதியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு விசித்திரமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்க அந்த அம்பாள் இடத்துல வந்து சக்தியை வாங்கி கொண்டிருக்கிறவ பிரம்மதேவர், மற்றவர்கள் எல்லோருமே அந்த சக்தி உடையவர்கள். சக்தி உடையவர்கள் எதை, சக்தியை பெற்றவர்கள். அப்படி சக்தியை உடையவர்கள், சக்தியை பெற்றதான பிரம்மதேவர், சுப்பிரமணிய சுவாமி, இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்த விட அதிகமான சக்தியை பெற்றவர் மகாவிஷ்ணு. அனந்தம் சக்தி மதம் விரிஞ்சாதீனாம அபிசக்தி மத்வாது. எல்லாரும் சக்தியை அடைஞ்சவா தான், ஆனா அந்த சக்தியை அடைஞ்சதான மகா பிரம்மதேவர் என்ன, ருத்ரர் என்ன, சுப்பிரமணிய சுவாமி என்ன, இவாளை விட அதிகமான சக்தியை பெற்றவர் இவர். ஒரு ஆச்சாரியனிட்ட 10 பேர் 100 பேர் சிஷியால் இருக்கா, ஒருத்தர் நிறைய வாசிச்சிருக்காருன்னா ஆச்சாரியன் இடத்துல தோஷம் இல்லாது. யார் அதிகமாக வாசிச்சிருக்காரோ சிரமப்பட்டிருக்காரோ அதிகமாக பெற்றிருக்கார். அதே விதமாக சக்தி எல்லாருக்கும், நதி ஜலமானது அது பிரவச்சுண்டே இருக்கு. நீங்க சின்ன செம்புல போய் ஜலத்தை எடுத்துனதுல கொஞ்சமா ஜலம் வருது, இன்னொரு மாதிரி பெரிய குடத்துல எடுத்துட்டு போயிருக்கா குடம் நிறைய ஜலம் வருது. நதி உங்களுக்கு கொஞ்சமா தான் கொடுப்பேன், அந்த மாதிரி ஜாஸ்தியா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா, எப்படி இல்லையோ. அதே விதமாக தான் அம்பாளுடைய சக்தி உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அந்த சக்தியை யாராலையும் குறைக்க முடியாது, சக்தியை அதிகமாகவும் முடியாது. உலகத்துல இருக்கக்கூடியதான சக்தியானது சாட்சாத் ஒரே சொரூபந்தான், யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா எடுத்த சக்தியை விநியோகம் பண்ணும் பொழுது வேற சக்தியை மாறிடும். அந்த சக்தியானது அது உஷ்ண சக்தியா மாறும், வித்யுத் சக்தியா மாறும், ஜலசக்தியா மாறும். ஆனா டோட்டலா இருக்கிற சக்தியை ஒருத்தரும் பண்ண முடியாது, சக்தியை அழிக்க முடியாது, சக்தியை அதிகரிக்க முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள்னு ஏதோ புடவை கட்டிட்டு முகேதே தாம்பூலம் நயனயுகலே கஜல கலா லலாட்டே காஷ்மீரம் விலசுஜிகளே முக்தி கலதா புரஸ்காஞ்சி தாட்டி புரஸ்காஞ்சி தாட்டி தாட்டி ஹாடகமயி அப்படி இருந்த பவானி ஸ்வாம் கௌரி நகபதி கிஷோரி அவிரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமா, அந்த ஸ்வரூபமும் உண்டு. உங்களுக்கு தியானம் பண்றதுக்கு நிஜமான ஸ்வரூபம் என்ன, எல்லாத்துல இருக்க சகல சக்தி ஸ்வரூபடியா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான அந்த சக்தி தான், சக்தியை அதிகமாக பெற்றவர், அதிகமாக தன்னிடத்துல உபயோகப்படுத்துறவர் மகாவிஷ்ணு. அதான் சொல்ற சக்தி மதம் விரிஞ்சாதீனாம் அபி சக்தி மத்வாத் சக்தி மதாம் சிரேஷ்டா. ஆகையால் இவர் யார் சார், சக்திமான்களுக்குள்ள மிக சிறந்தவர், சக்தியை உடையவர்களுக்குள்ள அதிகமாக சக்தி உள்ளவர் சார். இப்படி வீரசக்தி மதாம் சிரேஷ்டா. அதற்கு பிறகு பகவானுக்கு அழகான ஒரு பேரு தர்மஹா. சக்தி மதாம் சிரேஷ்டஹாங்கிறது ஒரு நாமாவ சொன்னேன், அடுத்ததாவது தர்மஹா, தர்மம் உடையவர், ராம விக்கிரகமான் தர்மஹான்னு சொன்னேன். அதே போல ராமாவதாரத்துல சொல்லும் பொழுது ராமனுடைய பாணம் ஒரு தரம் போட்டா அதுக்கப்புறம் திரும்பி வரா சார். சக்தி மதாம் சிரேஷ்டஹாங்கிற இடத்துல ராமனுக்கு அன்வயம் பண்ணும் பொழுது அவருடைய அம்பு ஒக்க மாட்டா ஒக்க பாணம், வார்த்தை ஒரு நாளும் மாறினது கிடையாது. அந்த பாணத்தை போட்டாருன்னா அதை கொல்லாம வரல. ஸ்ரீலோகார் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் யயோ. ஒரு ஜெயந்தன்னு ஒரு காக்கா, இந்திரனுடைய பிள்ளை. அவன் என்ன பண்ணா, சீதாதேவியனுடைய ஒரு அழகை பார்த்து அந்த அம்மா அவன் ஹிம்சை படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராமன் ஒரு நாள் சீதாதேவியனுடைய மடியில படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற காலத்துல என்ன பண்ணினா, அந்த அம்பாவை வந்து குத்த ஆரம்பித்தான் காக்கா வேஷத்துல வந்து. அந்த அம்மா அப்படி நகர்ந்ததையானால் ராமனுடைய தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதாக அவன் குத்துட்டு தான் விரட்டிட்டே இருக்க அந்த காக்கா விடலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அந்த ரத்தமானது கீழே விழுந்து ராமன் எழுந்துக்கிறான். எழுந்ததுமே யாருன்னு பார்க்கிறார், காட்டி கொடுக்கலையா அம்பாள், ஏண்டா சர்வ கருணாமயி இவனை நான் காட்டி கொடுத்தேன்னா அடுத்த கணம் இவருக்கு கொண்டு போடுவாரு பயம், இதே தெரியாம பண்ணியிருக்கா போனா போகட்டும் அப்படின்னு விட்டாளா. ஆனா பார்த்து விட்டார் ராமன். என்ன பண்ணினார், அம்பெடு வில்லு எடு இதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையார், பக்கத்துல இருக்கிற புல்ல எடுத்தார். பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரனும் ஸ்வக்ருதே காக்க மாத்திரேது பிரம்மாஸ்திரம் விநியோஜயேது, ஒரு காக்காக்கு மேல பிரம்மாஸ்திரத்தை போட்டாரா ராமச்சந்திரமூர்த்தி. என்னார், அதர்மம், அதை தாங்க முடியும். பாகவத அபச்சாரம் நடக்கப்படாது, பகவானை வச்சா பரவாயில்ல, நம்மளை நம்பி இருக்கக்கூடியதான மனுஷால இருந்த படப்படாதுங்கிற அபிப்பிராயத்துல பிரம்மாஸ்திரத்தை போட்டார். ஆனா அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, இந்த காக்காவை விரட்டுண்டே போறது சார், எங்கெங்கயோ போறாய் இவன் என பின்னால ஓடி வந்துட்டே இருக்கு. நேரா அப்பா கிட்ட போனாரா இந்திரன் கிட்ட, அவனுக்கு என்ன அபிப்பிராயம், எங்க அப்பா ரொம்ப பலசாலி ஆயா, அவர்கிட்ட போனோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம், அதனால தானே எல்லோரும் தப்புக்கு சட்ட காரியம் பண்றது. நமக்கு பின்னால ஒருத்தர் இருக்காரு, ஒரு தைரியம் இருந்தா தானே கெட்ட வழிக்கு போறது, விவகாரம் என்னடா சொன்னார். இந்திரன் கிட்ட இருக்காருங்கிற தைரியத்துல போனார். இந்திரன் பார்த்தாராம், அப்பா அப்பா நீ போயிடுங்க, நீங்க இருந்தானே அது உன்ன மட்டும் இல்லை என்னையும் கொண்டு விடுன்ட்டார். வேற வழி என்ன, அப்பாவாலையும் காட்ட முடியல, ஊரெல்லாம் திருவிச்சு சுத்தியாச்சு. கடைசியில ஸ்ரீலோங்காந்து சம்பரி கிரம்யா, மூலகத்திலையும் அவரை தாண்டறதுக்கு வழி இல்ல, தமேவ சரணம் யயோ, மறுபடியும் இந்த ராமனே சரணம்னு வந்து விழுந்தாராம். அந்த காக்கா விழும்பொழுது நம்ம யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும், தலையானது அவர் பாதத்துல இருக்கும்படி நமஸ்காரம் பண்ணணும். இந்த காக்கா என்ன பண்ணிட்டான், தலை அந்த பக்கமாகவும் பாதங்கள் ராமன் பக்கத்துல இருக்கப்பறம் தண்டனை பண்ணித்தான். அம்மா பார்த்தாலாம், அடாடா இவர் சரியா பண்ண மாட்டேங்கிறதா திருப்பி விட்டாலாம். என்னாச்சு, ஆர்திராபராதா ஸ்வயம் அப்படிங்கிறார் தேசிகர். ஆர்திராபராதா, அவன் பண்ணினதான ஒரு அபராதமானது இன்னும் மறந்து போகல, இருந்தானா அவனை காப்பாற்றணும்னு பண்ணினாடான். நமஸ்காரம் பண்ணின பிறகு அவனை இனிமேல கொல்லப்படாதுங்கிறதுக்காக அந்த பிரம்மாஸ்திரத்தை என்ன பண்ணார், ஏதாவது உன்னுடைய சரீரத்துல ஒரு பாகம் போகணும்னார். வேற வழி இல்ல, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு ஒரு கண்ணை எடுத்துட்டான். ஏன்னா ராமனுடைய பானமானது ஒன் போட்டாச்சுன்னா அது வேற வழியே இல்லை, எடுத்துத்தான் நான் அணம் அப்படிங்கிறது ஒரு கண்ணு போயிடுது. அதனால அண்ணியிலிருந்து காக்காவுக்கு ஒரு கண்ணுன்னு பிரசித்தம்ங்கிறார் வால்மீகி. காக்காவுக்கு ஒரு கண்ணு தான், ஒரு ஐபால் தான், மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கோ இல்லையா, ஆனா அதுக்கு என்னன்னா ரெண்டு ஓட்டம் இருக்கு காக்காவுக்கு, ஆனா உள்ள இருக்கிற பால் ஒண்ணுதான் இருக்கும், அது இந்த பக்கம் இங்க வரும், இங்க பார்த்தா இங்க வரும், அப்படி விவகாரம். இப்படி அந்த ஒரு ராமனுடைய பானம்னு வந்தா அது கொஞ்சம் கொல்லாம திரும்பி வராது அப்படி. அதே போலயே சமுத்திரத்தை இந்த பண்ற காலத்திலையும் ஏதாவது ஒரு பிராணியை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த சக்திபதாம் சிரேஷ்டகாங்கிறதுக்கு அந்த ராமாவதாரத்துல விசேஷமா சொன்னார். அதே போலயே அவர் தர்மஹா, அந்த அறம், நாம எப்படி நடந்துக்கணுமோ அவாவாளுக்கு என்ன தர்மமோ அதே தர்மமே உருவமாக கொண்டவர். அதான் சர்வபூதானாம் தாரணா தர்மஹா, எல்லோரையும் காப்பாற்றுகிறதுனால அவருக்கு தர்மம்னு பேர். அனுரேஷ தர்மஹா, நிஜமான தர்மம் என்ன, இந்த சாஸ்திரம் தான், பகவான் தான் தர்மம். ஆகையா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா பகவான் அடைய முடியும்னு சொல்ற போல அனுரேஷ தர்மஹா அப்படின்னு கட்டம் பண்ணிட்ட சொல்றது. இது ஸ்ருதே தர்மைஹி ஆராத்யதே இதுவா தர்மஹா, ஸ்ரௌத ஸ்மார்த்த நித்திய ஆதாரங்கள்னால் அவர் எப்பொழுதும் போற்றப்படுகிறார். நீங்க சந்தியாவந்தனம் பண்ணி தேவ பூஜை ரெகுலரா இருந்தாலே போறது சார், நான் அங்கே போனேன் இந்த போற ஒண்ணும் வேண்டாம். வேதோ நித்தியம் அதீயதாம் சதுதிதம் தர்மத்வனுட்டீயதாம் போறேன், ஆத்துல உட்கார்ந்து நம்ம டியூட்டி நம்ம ஒழுங்கா பண்ணிட்டேமே இருந்தவையானால் அது பெரிய தர்மம்னு. அதே போலயே ஒரு உத்தியோகம்னு போனா உமக்குன்னு எந்த டியூட்டி இருக்கு அது விடாம கரெக்டா பண்ணிட்டே இருந்தேன்னா அது பெரிய தர்மம். அதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அப்படி தர்மஸ்வரூபமா இருக்கார். அதனால தர்மை ஆராத்யதே இனிவா, அதற்கு பிறகு தர்ம விதுத்தமஹா, தர்மத்தை அறிந்தவர் யாருன்னு பகவான் தான். தர்ம சூட்சங்கள் என்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. வேதங்கள்ல ஒரு வேதம் இப்படி சொல்றது, வேற வேதம் அப்படி சொல்றது, ஸ்ருதி ஒரு மாதிரி சொல்றது, ஸ்ருதி ஒரு மாதிரி சொல்றது, நமக்கு தெரியலையே அத்தனை வேதங்கள் நம்ம வாசிச்சோமா, ஸ்மார்த்த ஸ்மிருதிகள்னா வாசிச்சோமா, இப்படி என்ன சந்தேகங்கள் வரலாம். தர்மத்தை நிஜமாக அறிந்தவர் பகவான் தான். நீங்க பகவானை ஆராதனம் பண்ணி பக்தி பண்ணிட்டே இருந்தேன், ஏன்னால் எது சரியான தர்மமோ அந்த வழியை உங்களை காட்டுவர். ஸ்ருதயா ஸ்ருதயஸ்த எத்திய ஆக்ஞா பூதாக, எவருடைய ஆணையா ஸ்ருதி ஸ்மிருதிகள் இருக்கோ சயேவ தர்மவிதா உத்தமஹ, அவர் தான் தர்மத்தை அறிந்தவர்களுக்குள்ள மிக சிறந்தவர் அப்படின்னு. தர்மவிதா உத்தமஹ இப்படின்னு ராமனுடைய நாமாக்களை பார்த்ததுமே பகவான் என்ன பண்ணினார், இந்த ராமனுடைய ஒரு மூல விராட்டி யார் இருக்காரோ அவருடைய சொரூபம் வைகுண்ட புருட பிராண பிராணத பிரணவ பிரது இரண்ய கர்ப்பத்ரக்னோ வியாப்தோ வாயுர தோட்சத அப்படின்னு அந்த மூல விராட்டினுடைய சொரூபத்தை சொன்னார்.